الحمد لله رب العالمين المتعالي عن الشريك والبديل والشبيه أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لم يتخذ صاحبة ولا ولدا ولم يكن له كفوا أحد وأشهد أن سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العلي العظيم எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹு தஆலாவை அஞ்சி பயந்தே நடந்து கொள்ளுமாறு முதல் முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் நசிஹத் செய்து கொள்கிறேன். ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹு நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, முஆமலா கொடுக்கல் வாங்கல் என்ற பாடம் மிக விசாலமானது. இந்த குறுகிய நேரத்தில் பேசி முடிக்க முடியாது. மிக முக்கியமான ஒரு சில விடயங்களை மட்டுமே இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தலாம். கனியமான சகோதரர்களே, ஒரு சிலருடைய பேச்சும் செயற்பாடுகளும் சிந்தனைகளும் இஸ்லாத்துக்கும் தொழில் வியாபாரத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை என்பதை போன்று இருக்கிறது. அப்படித்தான் அநேகமானவர்களுடைய பேச்சுகளும் செயற்பாடுகளும் அமைந்திருக்கிறது. இஸ்லாம் மிக அற்பமான விடயங்களுக்கு கூட வழிகாட்டியிருக்கிறது. ஒரு மனிதன் பைத்துல் கலாவுக்கு போனால் எப்படி இஸ்திஞ்சா செய்ய வேண்டும், சுத்தம் செய்ய வேண்டும், இதை இஸ்லாம் சொல்லி தருகிறது. ஒரு மனிதர் உமிழ்நீரை எப்படி துப்ப வேண்டும், எங்கு துப்ப வேண்டும், இதையும் இஸ்லாம் சொல்லி தருகிறது. இப்படி இருக்க பொருளாதாரம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பகுதி. இதை பற்றி அல்லாஹு தஆலா ஏன் வழிகாட்டாமல் இருப்பார், ஏன் இதை பற்றி பேசாமல் இருப்பார்? கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹு தஆலா இந்த கொடுக்கல் வாங்கல் என்ற பாடத்தை மிக விரிவாக குர்ஆனில் பேசியிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார்கள். இஸ்லாம் மிக அழகிய ஒரு பிசினஸ் முறையை கற்று தருகிறது. மற்றவர்களை ஏமாற்றாமல், மற்றவர்களை லொட்டாக்காமல், பொய் சொல்லாமல், மோசடி செய்யாமல் நீதமான முறையில் பிசினஸ் செய்யுமாறு இஸ்லாமிய ஷரியத் வழிகாட்டுகிறது. யார் இந்த கட்டளைக்கு மாறு செய்கிறாரோ அவருடைய எந்த ஒன்றுமே அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்பட மாட்டாது, அவருடைய அமளி வாழ்க்கை கபூல் செய்யப்பட மாட்டாது. அது தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவரிடம் இருந்து மிக சுருக்கமாக எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இதே நேரத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் பிசினஸ் செய்தால் சுவர்க்கத்தில் டாப் லெவலில் இருப்பார். சுவர்க்கத்தில் டாப் லெவலில் இருக்கக்கூடியவர்கள் ரசூல்மார்கள், நபிமார்கள். இப்படி நீதமாக பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் நபிமார்களோடு ரசூல்மார்களோடு சுவர்க்கத்தில் உயர்ந்த அந்தத்தில் இருப்பார். அனைவர்களும் சரிசமம். ஹை லெவலில் பிசினஸ் செய்யக்கூடியவர்களும் சமம், சாதாரண பொட்டிக்கடை வைத்திருக்கக்கூடியவரும் சமம், இன்டர்நேஷனல் லெவலில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடியவர்களும் இதில் சமம், சாதாரண ஒரு தேநீர் கடை வைத்திருக்கக்கூடியவரும் சமம். ஒரு சில்லற கடை வைத்து மற்றவர்களை ஏமாற்றுவதும், பெரிய சூப்பர்மார்க்கெட் வைத்து மற்றவர்களை ஏமாற்றுவதும் சரிசமம் தான். இதில் வித்தியாசம் இல்லை. அவருக்கு என்ன பாவம் கிடைக்குமோ அதே பாவம் தான் இவருக்கும். கனிமான சகோதரர்களே, பெரியோர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடிய காலத்தில் சிலர் வட்டியையே பிசினஸாக வைத்துக் கொண்டிருந்தார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு விளக்கப்படுத்தினார்கள், வட்டி வேறு, பிசினஸ் வேறு, ரெண்டும் ஒன்றல்ல. வட்டியுடைய கொடுக்கல் வாங்கல் கிறிஸ்துக்கு முன்னிலிருந்தே நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 4000 வருடங்களாக வட்டியுடைய கொடுக்கல் வாங்கல் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பைபிள் பழைய ஏற்பாட்டில் அதாவது தௌராத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உன்னுடைய சகோதரன் பணத்தின் பக்கம் தேவையானால் கடனாக பணத்தை கொடு, திரும்ப வாங்கும் பொழுது மேல் மிச்சமாக ஒரு ரூபா கூட எடுக்காது. பைபிள் புதிய ஏற்பாட்டில் அதாவது இன்ஜில் லோகாவில் எழுதப்பட்டிருக்கிறது, கடன் கொடுங்கள், திரும்ப பெறும் பொழுது மேல் மிச்சமாக எதையும் எடுக்க வேண்டாம். பைபிளுடைய கிட்டத்தட்ட 6 இடங்களில் வட்டியுடைய தடை வந்திருக்கிறது. குரானுடைய வசனங்கள் அருளப்படக்கூடிய நேரத்திலேயும் அல்லாஹு தஆலா சூரா அல் பக்கராவில் பல இடங்களில் வட்டியுடைய தடையை பற்றி பேசியிருக்கிறான். கனியமான சகோதரர்களே, பெரியோர்களே, வட்டி என்ற பாவத்திற்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கைகளை பார்க்கும் பொழுது, கவனிக்கும் பொழுது, இதை விடவும் இஸ்லாத்தில் மிக பெரும் ஒரு பாவம் இல்லையோ என்று சந்தேகம் கொள்ள வைக்கும் அந்த அளவு எச்சரிக்கைகளை அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். மதுபானம் குடிப்பது, பன்றி இறைச்சியை சாப்பிடுவது, இது போன்ற பெரும் பெரும் பாவங்கள் எல்லாம் வட்டி என்ற பாவத்துக்கு பின்னால் தான் வருகிறது. அல்லாஹு தஆலா வட்டியை ஹராமாக்கி விட்டார். அல்லாஹ் ஹராமாக்கியதற்கு பின்னாலும் நீங்கள் தவிர்த்து கொள்ளவில்லையா? பைலம் தஃஅலு, நீங்கள் தவிர்த்து கொள்ளவில்லையா? ஃபஅதனூ பிஹர்பின் மின் அல்லாஹி வரசூலின், அல்லாஹ்வுடனும் ரசூலுடனும் யுத்தம் செய்ய அறிவித்து செய்யுங்கள். வட்டியின் மூலமாக ஒரு ரூபாவை பெறுவது அல்லாஹ்வோடு யுத்தம் செய்வதற்கு சமம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு யுத்தம் செய்வதற்கு சமம். அல்லாஹ்வோடு யுத்தம் செய்வதற்கு யார் சக்தி பெறுவார்? கனியமான சகோதரர்களே, வட்டியின் மூலமாக ஒரே ஒரு திருகத்தை பெறுவது தாயோடு 70 முறைகள் விபச்சாரம் செய்வதற்கு சமம். விபச்சாரம் செய்வதே பெரும் பாவம். தாயோடு விபச்சாரம் செய்வதென்றால் அது எவ்வளவு பெரும் பாவம்! தாயோடு 70 முறைகள் விபச்சாரம் செய்தால் என்ன பாவம் கிடைக்குமோ அதே பாவத்தை வட்டியின் மூலமாக ஒரே ஒரு திருகம் எடுக்கும் பொழுது கிடைக்கும். கனியமான சகோதரர்களே, பெரியோர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டியை மக்களுக்கு மத்தியில் தடை செய்தார்கள் பகிரங்கமாக. அதற்கு பின்னால் வட்டியோடு யாரெல்லாம் தொடர்பு படுகிறார்களோ அவர்களுக்கே பதுவா செய்தார்கள். அனைவர்களுக்கும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதுவா செய்து விட்டார்கள். கனியமான சகோதரர்களே, கிபி 632 ஆண்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாஇ வைத்து சொன்னார்கள், அலா மக்களே விளங்கிக் கொள்ளுங்கள், கால்களுக்கு கீழால் போடப்பட்டு விட்டது என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கனியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹு தஆலா சொல்கிறான் வட்டியை அளிப்பதாக. இமாம் பைபாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஆயத்துக்கு கீழால் தப்சீர் எழுதுகிறார்கள், அல்லாஹு தஆலா வட்டியை அளிப்பான் என்றால் வட்டியை மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா அளிப்பான். வட்டி எந்த சொத்தோடு எல்லாம் சேர்ந்து விட்டதோ அந்த முழு சொத்தையும் அல்லாஹு தஆலா அளிப்பான். கோடான கோடி ரூபாக்களோடு வட்டியுடைய ஒரே ஒரு ரூபா சேர்க்கப்பட்டால் அந்த அனைத்து கோடிகளையும் அல்லாஹு தஆலா அளிப்பான். வட்டி என்பது நெருப்பை போன்று, கொஞ்சம் நெருப்பை எடுத்து பஞ்சில் போட்டால் முழு பஞ்சுமே பத்துவிடும். அதே போன்றுதான் வட்டியுடைய ஒரே ஒரு ரூபா கோடான கோடி சொத்துகளோடு சேர்க்கப்பட்டால் முழு சொத்தையும் அளிப்பான், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. வட்டியுடைய பணம் நெருப்பை போன்று. வட்டி பணத்தின் மூலமாக நாங்கள் வீடு கட்டினோமா? ஏசி ரூம் இருந்தாலும் நெருப்புக்கு மத்தியில் இருக்கிறோம். வட்டி பணத்தின் மூலமாக கடை கட்டினோமா? எவ்வளவு ஸ்பீடாக பிசினஸ் நடந்தாலும் எங்களுடைய கடை நெருப்புக்கு மேலால் இருக்கிறது. வட்டி பணத்தின் மூலமாக வாகனம் வாங்கினோமா? ஏசி கார்ல போனாலும் நாங்கள் நெருப்புக்கு மத்தியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த நெருப்பு ஏதோ ஒரு ரீதியில் எங்களுடைய அந்த சொத்து செல்வத்தை சாப்பிடும், அழித்துவிடும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏதோ ஒரு ரீதியில் அது பொதுவான அனர்த்தமாக இருக்கலாம், அல்லது முழு சொத்துமே திருட்டு போகலாம், ஏதோ ஒரு ரீதியில் முழு சொத்துமே அழியும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கனியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹு தஆலா வாழ்க்கையில் வரக்கத்தை எடுத்துவிடுவான். வாழ்க்கையில் வரக்கத்து இருக்காது. எப்பொழுது பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்கும், எப்பொழுது பார்த்தாலும் நோய் நம்பங்களாக இருக்கும், கஷ்டங்களாக இருக்கும். வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா வரக்கத்தையே வைக்க மாட்டான். எங்களுடைய பிள்ளைகள் நாசமா போய்விடுவார்கள், அவர்களுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாக ஆகிவிடும். பிள்ளைகளுக்கு ஹராத்த கொடுத்து கொடுத்து அவர்கள் சாலிஹான குழந்தைகளாக வருவார்கள் என்றால் அது எப்படி நடக்கும்? செழிப்பான பூமியிலிருந்து தான் அழகான செடிகொடிகள் முளைக்கும். வறண்ட பூமியிலிருந்து அல்ல. மாமரத்திலிருந்து மாம்பழம் தான் வரும், ஆப்பிள் மரத்திலிருந்து ஆப்பிள் தான் வரும். என்ன போடுகிறோமோ அது தான் விளையும். கனியமான சகோதரர்களே, பெரியோர்களே, வட்டி என்பது புது புது பெயர்களில் ஏராளமாக உலகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எல்லா உலமாக்களும் எல்லா முஸ்லிமார்களும் சேர்ந்து இதை ஹராம் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு மனிதர் இதை ஹலால் என்று சொல்கிறார். அநேகமான மனிதர்கள் இந்த ஒரு மனிதருடைய வார்த்தையை தான் ஏற்றுக்கொள்வார்கள். இவர் இதை பற்றி அறிவு இருந்தாலும் சரி, இவருக்கு இல்லை என்றாலும் சரி, எந்த கொள்கையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவருடைய பேச்சை தான் கேட்பார்கள், வாழ்க்கையை பார்க்கிறார்கள். எந்த ஒரு மனிதனுக்கும் அல்லாஹ் ஹராமாக்கியதை ஹலாலாக்க முடியாது, அல்லாஹ் ஹலாலாக்கினதை ஹராமாக்க முடியாது. அல் ஹலால் உபயினுன் வல் ஹராம் உபயினுன். மத்தியில் சில விடயங்கள் இருக்கிறது, அவைகள் சந்தேகமானவைகள். ஹலாலை எடுத்துக்கொள்ள வேண்டும், ஹராத்தை விட்டுவிட வேண்டும். சந்தேகமானவைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது உங்களுடைய உள்ளத்திடம் கேளுங்கள், உள்ளத்திடம் பத்துவா கேளுங்கள், உள்ளம் என்ன சொல்கிறது? உள்ளம் தடமாடுகிறதா, குறுக்குறுகிறதா? சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் இஸ்மு மா ஹாக ஃபீ ஸத்ரி, பாவம் என்றால் உள்ளத்தில் குறுக்குறுக்கும். அப்படி உள்ளம் தடமாடுகிறதா, அதிலிருந்து தவிர்த்து சொல்லுங்கள். சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியோடு இருக்கிறார்கள், வீட்டில் அவருடைய பேரிச்ச பழத்தை கண்டார்கள், அதை எடுத்து சாப்பிட பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தேகப்பட்டார்கள், இது ஒரு வேளை ஜகாத்துடைய ஈச்ச பழமாக இருக்கலாம். ஜகாத்துடைய பொருட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் ஹராமாக்கப்பட்டிருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தேகத்தின் காரணத்தினால் ஈச்ச பழத்தை சாப்பிடாமல் விட்டுவிட்டார்கள். சந்தேகம் அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவிர்த்து கொண்டார்கள். இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஒரு விடயம் இருக்கிறது, இதை தமிழ் ஹலால் வல் ஹராம் கலபல் ஹராம். ஹலாலும் ஹராமும் கொண்டு சேர்ந்து விட்டால் ஹராம் தான் நிகழ்த்துவிடும். ஏதாவது ஒரு விடயத்தில் ஹலாலும் இருக்கிறது ஹராமும், ஹலாலும் இருக்கிறது ஹராமும் இருக்கிறது என்றால் அதை முழுமையாக தவிர்த்து கொள்வதுதான் சிறந்தது. ஏனென்றால் ஹராத்தை விடுவதற்காக வேண்டி ஆகுமான ஒன்றை நாம் விட்டெடுக்கிறோம், அவ்வளவுதான். கனியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அநேகமானவர்கள் சொல்கிறார்கள், ஹராத்தை செய்யாமல் எங்களுக்கு உலகத்தில் வாழலாது. இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறார்கள், ஹலால் ஹராம் சந்தேகமானவைகள், இந்த மூன்றும் உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கும், இருந்து கொண்டே இருக்கும். இல்லாமல் போனது என்ன தெரியுமா? ஹலாலை தேடி அமல் செய்வதும், ஹராத்தை தேடி விட்டுவிடுவதும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இப்னு ஹிப்பானுடைய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஜ்அலு பைனக்கும் வ பைனல் ஹராம் சுத்ரா, உங்களுக்கும் ஹராத்துக்கும் மத்தியில் ஒரு திரையை போடுங்கள். ஹராத்திலிருந்து நான் தப்ப வேண்டுமா? மார்க்கத்தில் வெறுக்கப்பட்ட மக்ருஹான விடயங்களிலிருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். மக்ருஹான விடயங்களிலிருந்து நாம் தவிர்த்து கொண்டோம் என்றால் ஹராத்தை விட்டும் லேசாக எங்களால் தப்பித்துக் கொள்ளலாம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, முதலாவது உள்ளத்திடம் கேளுங்கள், உள்ளம் என்ன சொல்கிறது? தடமாடுகிறதா? விட்டுவிடுங்கள். ஒருவேளை அதை பற்றிய சரியான அறிவு உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். உலமாக்களை அணைந்து கேளுங்கள், இந்த இடத்தில் நான் என்ன செய்ய வேண்டும், இந்த நிகழ்வை நான் எப்படி சமாளிக்க வேண்டும்? உலமாக்களிடம் கேளுங்கள். முதலாவது பட்டி என்றால் என்ன என்று விளங்க வேண்டும். பட்டி என்றால் என்ன? ஜர்ரமன் பகத்தன் பகுவறிவா, எந்த கடன் எல்லாம் மேல் மிச்சமான ஒரு பணத்தையோ அல்லது பொருளையோ ஏதாவது பிரயோஜனத்தையோ கொண்டு வந்து சேர்க்குமோ அவைகள் அனைத்துமே பட்டி தான். ஒருவன் கடன் கொடுக்கும் பொழுது
எந்த ஒரு நிபந்தனையும் போடவில்லை. மாதம் மாதம் இவ்வளவு தர வேண்டும் என்றோ அல்லது கடனை திருப்பி தரும் பொழுது இவ்வளவு அதிகமாக தர வேண்டும் என்றோ எந்த ஒரு நிபந்தனையையும் போடவில்லை. கடனை கொடுத்து விட்டார், கடனை அவர் திருப்பி தரும் பொழுது மேல் நிச்சயமாக அவர் தருகிறார், அது வட்டி அல்ல. அதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய பெயர் கடனை அழகிய முறையில் நிறைவேற்றுவது. உங்களின் சிறந்தவர் கடனை அழகிய முறையில் தீர்த்து கொடுக்கக்கூடியவர். அவர்களும் கடன் எடுத்து கடனை திருப்பி கொடுக்கும் பொழுது மேல் மிச்சமாக கொடுப்பார்கள். இது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பலமே. ஆனால் ஒரு மனிதன் கடன் கொடுக்கும் பொழுது நிபந்தனை போடுகிறான், மாதா மாதம் இவ்வளவு எனக்கு தர வேண்டும், அல்லது முழுமையாக கடனை திருப்பி தரும் பொழுது இவ்வளவு அதிகமாக தர வேண்டும். இது ஹராம். இதைத்தான் குர்ஆன் வட்டி என்று சொல்கிறது, ரிபா என்று சொல்கிறது. கனியமான சகோதரர்களே, பெரியோர்களே, பேங்க்ல கடன் எடுக்கக்கூடியவர்கள் அவர்கள் பசியர்களும் அல்ல, நெத்தியன்களும் அல்ல, சோத்துக்கு வழி இல்லாதவர்களும் அல்ல. அவர்கள் ஏன் கடன் எடுக்கிறார்கள்? அவர்களுடைய பிசினஸை டெவலப் பண்ணுவதற்காக. இதற்கு சொல்லப்படும் கமர்ஷியல் லோன், கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட். இது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருக்கவில்லை, அதனால் இதை ஹலால் என்று சொல்வீர்கள். ஹலாமாக்கப்பட்ட அனைத்துமே குர்ஆனில் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உதாரணத்திற்கு கிறிஸ்டி, பிராண்டி, இதெல்லாம் இந்த காலத்தில் இருக்கிறது, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருக்கவில்லை, அதனால் ஹலால் என்று சொல்வீர்கள். இதனுடைய அடிப்படை குர்ஆன் ஹதீஸில் இருக்கிறது, குல்லு முஸ்லிமின் ஹராம், ஏற்படுத்தக்கூடிய அனைத்துமே ஹராம் தான். அது என்ன பெயரில் வந்தாலும் சரி, எந்த தோற்றத்தில் வந்தாலும் சரி. அதே போன்றுதான் வட்டி என்பது எந்த பெயரில் வந்தாலும் சரி, எந்த தோற்றத்தில் வந்தாலும் சரி, அது ஹராம், ஹராம் தான். அது எந்த சந்தேகமும் கிடையாது. சிலர் லோஜிக் கேட்கிறார்கள், ஏன் வட்டி ஹராமாக்கப்பட வேண்டும்? அதனுடைய பிசினஸ் தானே, அதனுடைய ப்ராஃபிட் தானே, ஏன் ஹராமாக்கப்பட வேண்டும்? என்ன லோஜிக், என்ன காரணம்? இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க லொஜிக்க சொல்லுங்கள், அந்த லொஜிக் என்னுடைய மூளைக்கு படல் என்றால் அல்லாஹ்வுடைய இந்த கட்டளையை நான் ஏற்க மாட்டேன். இதுதான் இதனுடைய அர்த்தம். இதற்கு உதாரணம் என்ன தெரியுமா? என்னிடத்தில் ஒரு வேலைக்காரன் இருக்கிறான், வீட்டில் இருக்கிறது நானும் அந்த வேலைக்காரன் மட்டும்தான். நான் வேலைக்காரனத்தில் பணத்தை கொடுத்து சொல்கிறேன், 10 கிலோ இறைச்சி வாங்கி கொண்டு வா. அவன் கேட்கிறான், வீட்டில் இருக்கிறதே 2 பேர், ஏன் 10 கிலோ? முதலாவது லொஜிக்க சொல்லுங்கோ, அதுக்கு பின்னால இறந்து கொண்டு வரேன். அவன் எங்களுடைய வேலைக்காரன், நான் சொன்னதை அவன் செய்யத்தான் வேண்டும். அல்லாஹ் எங்களுடைய எஜமான், நாங்கள் அடிமை, அவன் வேண்டாம் என்று சொன்னால் நாம் அதை தகுந்து கொள்ளத்தான் வேண்டும். எந்த லொஜிக்கையும் கேட்க முடியாது, எந்த காரணத்தையும் கேட்க முடியாது. மனிதர்களால் தவறு நிகழலாம், அல்லாஹுவால் தவறு நிகழ மாட்டாது. அல்லாஹு தஆலா ஒரு சட்டத்தை சொன்னான் என்றால் அதற்கு காரணம் தேடுவதோ, லொஜிக் தேடுவதோ எந்த ஒரு மூமினுடைய பழக்கமாக இருக்காது, எந்த ஒரு புத்திசாலியுடைய பழக்கமாகவும் இருக்காது. கனிமான சகோதரர்களே, பெரியோர்களே, இது சம்பந்தமாக இன்னும் நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டி இருந்தாலும் என்னுடைய முக்கியமான தலைப்புக்கு நான் வருகிறேன். இஸ்லாமிக் பேங்க் அல்லாத மற்ற பேங்க்களே, அவர்களுடைய மெயின் பிசினஸே வட்டி தான். அதனால் வட்டி இல்லாமல் பேங்கை ரன் பண்ண முடியாது என்பது அர்த்தம் அல்ல. எங்களுடைய மூத்த வளமாக்கல், எங்களுடைய மூத்தவர்கள் ஹலாலான இஸ்லாமிக் பேங்க் தகாபுல் என்ற ஒன்றை அறிமுகம் செய்து விட்டார்கள். எங்களுடைய உலமாக்கள் இந்த ஹலாலான ஒரு முறையை அறிமுகம் செய்யவில்லை என்றால் நீங்களே பல கேள்விகளை கேட்பீர்கள். என் ஹராம், அது ஹராம், இது ஹராம் என்று சொல்றீங்களே, ஆனால் நீங்க ஓட்டுறது நாங்க இம்போர்ட் பண்ணின வாகனம். கப்பல்ல சாமான் போடுவது என்றால் மூணாவது ஒரு மனிதன் சம்மந்தப்படுவது கட்டாயம், இன்சூரன்ஸ் கட்டாயம். இப்பொழுது கேட்பீர்கள், நாங்க எப்படி பிசினஸ் செய்யறது, நாங்க எப்படி உலகத்துல வாழ்றது? கனியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இஸ்லாமிக் பேங்க் அறவே கூடாது என்று சொல்வது புத்திசாலித்தனம் அல்ல, அது முட்டாள்தனம். சரியத்தில் ஒன்றிருக்கிறது, இப்படி செய்தால் ஹலால், இப்படி செய்தால் ஹராம். ஆனால் நடக்கக்கூடிய விடயம் ஒன்றுதான், ஆனால் அணுகுமுறை வித்தியாசம்.
ஒரு சஹாபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், இது ஃபைபருடைய ஹை குவாலிட்டி ஈச்ச பழம், அந்த ஈச்ச பழம் எப்படி கிடைத்தது என்று அவர் வர்ணனை செய்கிறார். என்னிடத்தில் உதாரணத்திற்கு என்னிடத்தில் லோ குவாலிட்டி ஈச்ச பழம் 2 கிலோ இருந்தது. நான் அதை கொடுத்து ஹை குவாலிட்டி ஈச்ச பழம் 1 கிலோவை வாங்கி கொண்டேன். இது பற்றி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதும் சொன்னார்கள், ஐலினுர்ரிபா, இது அசல் வட்டியாச்சே என்று சொன்னார்கள். இது ஈச்ச பழத்தில் மட்டுமல்ல, அரிசி, கோதுமை, பருப்பு எல்லாத்திலுமே வரும். பண்ட மாற்ற செய்யும் பொழுது அதனுடைய மதிப்புகள் அதிகமாக இருந்தாலும் கிலோகளை வித்தியாசமாக செய்வது இது பற்றி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 500 ரிபா அசல் வட்டியாச்சே என்று சொல்லிவிட்டு சும்மா இருக்கவில்லை, ஒரு மாற்று வழியை கற்றுக் கொடுத்தார்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய ஈச்ச பணத்தை பணத்திற்கு அவருக்கு விற்க வேண்டும், அவருடைய ஈச்ச பணத்தை பணத்துக்கு நீங்கள் வாங்க வேண்டும். எப்படி இருந்தாலும் ஈச்ச பழம் கைமாறுகிறது, ஆனால் அணுகுமுறை வித்தியாசம். பொறிக்கப்பட்ட 2 கோழி வைக்கப்பட்டிருக்கிறது, ஒன்று கழுத்து வெட்டப்பட்டது, இன்னொன்று வயிற்றில் குத்தப்பட்டது. கழுத்து வெட்டப்பட்டது ஹலால், வயிற்றில் குத்தப்பட்டது ஹராம். 2 பொறிச்சு கோழிதான், ஆனால் அணுகுமுறை வித்தியாசம். ஒரு ஆணும் பெண்ணும் நினைக்கிறார்கள், நாங்கள் 2 பேரும் கணவர் மனைவியாக வாழுவோம், ஈஜாவும் இல்ல, கபூலும் இல்ல, வலியும் இல்ல, சாகிதுகளும் இல்ல, கணவன் மனைவியாக வாழ்ந்தார்கள், புள்ள கிடைக்கிறது, அந்த புள்ளைக்கு நாம் என்ன பேர் சொல்லுவோம், ஹராம் ஜாதா என்றுதான் சொல்லுவோம். இதே நேரத்தில் வலி இருந்து, சாகிதுகள் இருந்து, ஈஜா கபூல் நடந்து, முறையான ஒரு திருமணம் நடந்து புள்ளை கிடைத்தால் அந்த புள்ளைக்கு நாம் என்ன பேர் சொல்லுவோம், ஹலாலான குழந்தை என்று சொல்வோம். ரெண்டுமே குழந்தை தான், ஆனால் அணுகுமுறை வித்தியாசம். இஸ்லாமிக் பேங்க்கள் ஹலாலான எந்த முறையோ அதை தான் அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். முதலாவது ஒரு விடயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், அல் உலமா வரஹமத்துல் அம்பியா, உலமாக்கள் என்பவர்கள் நபிமார்களுடைய வாரிசுகள். நபிமார்களுக்கு என்ன பொறுப்பு இருந்ததோ அதே பொறுப்பு இந்த உலமாக்களுக்கும் இருக்கிறது. முஹாமலா, கொடுக்கல் வாங்கல் என்று வரும் பொழுது உலமாக்களுக்கு 2 பொறுப்புகள் இருக்கின்றன. முதலாவது, எங்களுடைய நாட்டில், எங்களுடைய பஜாரில், எங்களுடைய சுபமாக்கர்களில் என்ன பிசினஸ்கள் நடக்கிறதோ அந்த பிசினஸை பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஆராய்ச்சி செய்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும், இது ஹலால், இது ஹராம், இதை இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்ல வேண்டும். நாங்கள் ஹராம் என்று தெளிவுபடுத்தியதற்கு பின்னால் அவர்கள் ஒரு ஹராத்தில் மூழ்கி விட்டார்களா, அதிலிருந்து வெளியெடுக்க கஷ்டமாக இருக்கிறதா, இப்பொழுது ஹலாலான ஒரு முறையை அவர்களுக்கு அறிமுகம் செய்வதும் உலமாக்களுடைய கட்டாயம்தான். நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் ஒரு கனவுக்கு விளக்கம் சொன்னார்கள். 7 வருடங்கள் தெளிப்பான காலம், அதற்கு பின்னால 7 வருடங்கள் பஞ்சகாலம் வரும். கனவுக்கு விளக்கத்தை சொல்லிவிட்டு சும்மா இருக்கவில்லை, என்னை நிதி அமைச்சர் ஆக்குங்கள் என்று கேட்டார்கள். நிதி அமைச்சர் ஆக்கப்பட்டார்கள். யூசுப் அலைஹி ஸலாம் செழிப்பான 7 வருடங்களில் தானியங்களை சேகரித்தார்கள். பஞ்ச காலம் வந்தது, பஞ்ச காலத்தில் விவசாயம் செய்ய முடியாது, பூமி எல்லாம் வறண்டு போயிருந்தது. ஏற்கனவே சேர்த்து வைத்த தானியங்களை எடுத்து மக்களிடம் கொடுத்து பிசினஸ் செய்ய வைத்தார்கள். மக்களுடைய பொருளாதாரத்தை கீழே போவதற்கு விடவில்லை, வீழ்ச்சி காண்பதற்கு விடவில்லை. இது யாருடைய பிளான், ஒரு நபியுடைய பிளான். பேங்கே தேவையில்லை என்று நாம், இஸ்லாமிக் பேங்க் ஒன்றே தேவையில்லை, சகாபுல் ஒன்றே தேவையில்லை என்று நாம் முழுமையாக அதை ஒதுக்கியிருந்தால் முஸ்லிம்களுடைய அந்த பொருளாதாரம் வீழ்ச்சி கண்டிருக்கும். இவைகள் அனைத்தையும் கருத்தில் கொண்டுதான் எங்களுடைய முஸ்லிமாக்கள் முஃப்திமார்கள் இஸ்லாமிக் பேங்க், சகாபுல் என்ற ஒன்றை அறிமுகம் செய்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இன்று முழு உலகத்திலேயும் இஸ்லாமிக் பேங்க் இருக்கிறது, இஸ்ரேலை தவிர. இஸ்ரேலை தவிர முழு உலக நாடுகளிலேயும் இஸ்லாமிக் பேங்க் இருக்கிறது. இந்தியாவுடைய கேரளாவிலும் சமீபத்தில் தான் இஸ்லாமிக் பேங்கை ஆரம்பித்து வைத்தார்கள். ஃபுல் டைம் பேங்க்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுதான் முதலாவது மலேசியா, 2வது யூகே. அல்ஹம்துலில்லாஹ், முழு உலகத்திலேயும் இந்த இஸ்லாமிக் பேங்க் உடைய சிஸ்டம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இஸ்லாமிக் பேங்கில் ஒரு கான்செப்ட் இருக்கிறது, முதாரபா. முதாரபா என்றால் என்ன, என்னிடத்தில் பணம் இருக்கிறது ஆனால் பிசினஸ் உடைய மூளை இல்லை, அல்லது பிசினஸுக்கு நேரம் இல்லை,
நான் என்ன செய்கிறேன், பேங்கிடம் போய் பணத்தை கொடுக்கிறேன். இந்த பணத்தின் மூலமாக ஹலாலான ஒரு பிசினஸை செய்வோம், வார ப்ராஃபிட்டை நாங்க 50-50 எடுத்துக்கொள்வோம். இல்ல உங்களுக்கு 60%, எங்களுக்கு 40%. இந்த வீதத்தை முடிவு செய்வது கட்டாயம். இதுக்கு சொல்லப்படும் முதாரபா. பேங்குடி எந்த ஒரு திறக்குறத்திலும் இல்லாமல் பிசினஸ் லொஸ் ஆகினால் அதனுடைய முழு பொறுப்பும் பேங்க்ல பணம் வைத்தவர் தான், பேங்க் அதுக்கு பொறுப்பாக. இதுதான் சரியக்கூடிய சட்டம். இதே நேரத்தில் பேங்குடைய திறக்குறச்சலினால் பிசினஸ் லொஸ் ஆகினால் அதற்கு முழு பொறுப்பும் பேங்க் தான், என்னுடைய கேபிட்டலை அவர்கள் திரும்ப தர வேண்டும். முராபஹா என்ற ஒரு கன்செப்ட் இருக்கிறது. முதாரபா என்றால் என்ன? முராபஹா. முராபஹா என்றால் என்ன? நான் ஒரு பைக் வாங்கணும், பைக்குடைய விலை 2.5 லட்சம், என்னிடத்தில் இருக்கிறது 1.5 லட்சம் தான். நான் பேங்கிடம் போய் சொல்கிறேன், இந்த 1 லட்சத்தை இப்ப எடுத்துக் கொள்ளுங்கோ, ஒரு பைக்க வாங்கிக்காங்கோ, நான் மாதா மாதம் மத்த சல்லிகளை கட்டுகிறேன். பேங்க் என்ன செய்யும்? முதலாவது ஒரு பைக்கை வாங்கும். அல்லாஹ் பதாய் உங்களுடைய நாட்டுக்கு தந்த பெருமொரு ஞாபகத்தான் பேங்க்கு கூட பிசினஸ் டீல் வைத்துக் கொள்ளலாம். பேங்க் முதலாவது பைக்கை வாங்கும். 2.5 லட்சத்துக்கு பைக்கை வாங்கினால் 3 லட்சத்துக்கு எனக்கு அவர்கள் விற்பனை செய்வார்கள். இங்கு வட்டியோடு எந்த ஒரு தொடர்பும் இல்லை, வெறுமனே பிசினஸ் டீலிங் தான் நடக்கிறது. பிசினஸ் தான் நடக்கிறது, வட்டியோடு எந்த தொடர்பும் இல்லை. 50,000 அது பேங்குடைய லாபம். அந்த 50,000-ஐ தான் பேங்கில் பணம் வைத்தவரும் பேங்கும் தயார் பண்ணிக் கொள்வார். கனிமான சகோதரர்களே, பெரியோர்களே, முராபஹாவுடைய சிஸ்டம் அநேகமான பேங்குகளில் நடப்பதில்லை. அதாவது பைக்கை ரெண்டுக்கு எங்களுக்கு தருவார்கள், மாதா மாதம் தள்ளி கட்டுவோம். எப்பொழுது முழுமையாக தள்ளி கட்டி முடிவோமோ அப்பொழுது பைக் எங்களுக்கு சொந்தமாகும். தனியமான சகோதரர்களே, இன்னும் ஏராளமான நிறைய கேட்டல் இருக்கின்றன, அனைத்தையும் ஞாபகப்படுத்துவதற்கு நேரம் போதாது. மிக சுருக்கமாக சொல்கிறேன், பேங்குடைய தொடர்பு இல்லாமல் உலகத்துல வாழிடுமா? சலாமத்தாக அப்படியோ வாழ்ந்துட்டு போய் இல்ல, பேங்குடைய தொடர்பு இல்லாமல் எனக்கு பிசினஸ் செய்ய முடியாது, உலகத்தில் வாழ முடியாது என்றால் ஹராமான பேங்குக்கு போக வேண்டாம், இஸ்லாமிக் பேங்குக்கு செல்லுங்க. நான் இந்த இடத்திலிருந்து தாழ்வா செய்யல, அந்த பலாஹுக்கு போங்க, அந்நகாசுக்கு போங்க, அபானாக்கு போங்க என்று நான் சொல்லல. நீங்க முதலாவது ஒரு இஸ்லாமிக் பேங்குக்கு செல்லுங்க, அங்கு போய் விசாரணை செய்யுங்கள். உங்களுடைய சரியா அட்வைசர் யார்? அவர் எப்படியாப்பட்டவர்? எந்த கொள்கையை சார்ந்தவர்? அவருக்கு இதை பற்றி சரியான அறிவு இருக்கிறதா இல்லையா? இதை விசாரணை செய்யுங்கள். அதற்கு பின்னால் கேளுங்கள், இந்த ஆலிமுடைய ஷெடியூல்களை, ஆலிமுடைய இந்த விடயங்களை பேங்க் அமல்படுத்துகிறதா இல்லையா? தேவைக்குதான் இந்த ஆலிமை வைத்திருக்கிறார்களா? இதை விசாரணை செய்யுங்கள். அதற்கு பின்னால் அந்த பேங்கோடு தொடர்பு படுங்கள். சில நான் முஸ்லிம்களும் நாங்களும் சரியாக கட்சியை ஆரம்பிக்கிறோம் என்று முன்வந்திருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், செய்ததே நான் முஸ்லிம், இது எப்படி சாத்தியம்? ஷரியா அட்வைசர் இல்லாமல் ஷரியா கட்சியை அவர்களுக்கு உருவாக்க முடியாது. இல்லை என்றால் அவர்கள் மாற்றிக் கொள்வார்கள். ஷரியா அட்வைசர் அவசியம். அங்கு போனாலும் ஷரியா அட்வைசரை பற்றி விசாரணை செய்யுங்கள். அவர் எப்படியாப்பட்டவர்? என்ன கொள்கையை சார்ந்தவர்? அவர் என்ன சொல்கிறார்? அவருடைய போங்கால் சரிதானா? இதை பற்றி விசாரணை செய்யுங்கள். அதற்கு பின்னால் இந்த ஆலிமுடைய வழிகாட்டல்களை பேங்க் பின்பற்றுகிறதா? இதையும் பாருங்கள். ஆனால் சரியா செக்ஷனுக்கும் இந்த மத்த செக்ஷனுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு என்றால், சரியா செக்ஷனில் வேலை கூடியவர்களுடைய சம்பளம், சாப்பாடு, ஒரு டீ கூட வேறாக தான் இருக்க வேண்டும். இதோடு எந்த ஒரு சம்மதம் இருக்கக்கூடாது. இதைகளை கவனித்து நீங்கள் சரியான ஒரு பேங்கோடு தொடர்பு படுங்கள். நான் எந்த பேங்குக்கும் போகுமாறு சொல்லவில்லை, அமானுக்கு போங்க என்று சொல்லவும் இல்லை, அல்பாஹுக்கு போங்க என்று சொல்லவும் இல்லை. நீங்கள் முதலாவது ஒரு பேங்குக்கு போய் ஆராய்ச்சி செய்யுங்கள், விசாரியுங்கள் எப்படி நடக்கிறது, சரியாவுடைய முறை பிரகாரம் நடக்கிறதா இல்லையா. ஒரு பேங்கை பற்றி விசாரணை செய்யும் பொழுதே அந்த பேங்கில் இருக்கக்கூடிய ஆளுங்களிடமே விசாரணை செய்யுங்கள். அவருக்குதான் நம்ம உள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் தெரியும்.
தனியமான சகோதரர்களே, பட்டி பேங்கோடுகளுடைய தொடர்பு இருக்கிறதா? அக்கௌண்ட் திறந்திருக்கிறீர்களா? அல்லாஹ்வுக்காக வேண்டி சொல்கிறேன், அந்த அக்கௌண்டை க்ளோஸ் பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணுங்கள். பட்டியோடு எந்த ஒரு தொடர்பையும் வைத்துக் கொள்ள வேண்டாம். நீங்கள் அக்கௌண்டை க்ளோஸ் பண்ணும் பொழுது பேங்க் பட்டி பணத்தை தருவார்கள். நான் பட்டி பணத்தை எடுக்க மாட்டேன் என்று அதை அங்கு விட்டுவிட்டு வரவும் வேண்டாம். ஒருவேளை இந்த பணத்தை குபர்க்கிற்குரிய மேன்மைக்காக வேண்டி பாவிக்கப்படலாம். ஒருவேளை அந்த பணத்தினால் அவர்களுடைய ஆலயங்கள் கட்டப்படலாம். அந்த பணத்தினால் பல பாவங்களுக்கு காரணமாக அந்த பணம் அமையலாம். அதனால் பணத்தை அங்கு விட்டுவிட்டு வர வேண்டாம். பட்டி பணத்தை கை எடுங்கள், எடுத்து பொது சேவைகளுக்காக வெளிச்சல் வலிங்கள். ரோட் போடுவதோ, இல்ல மையவாடிக்கு மதில்கள் கட்டுவதோ, இல்ல மத்தியதுக்கு டாய்லெட்கள் கட்டுவதோ மத்தியில் கட்ட முடியாது. இப்படி பொது சேவைக்காக வெளி பயன்படுத்துங்கள். ஆனால் எந்த ஒரு தனிநபருக்கும் கொடுக்க முடியாது. இவர் ஏழ்மையான மனிதர், அதனால் என்னுடைய வட்டி பணத்தை கொடுக்கிறேன் என்று கொடுக்க முடியாது. பொது சேவைகளுக்காக வேண்டி அந்த வட்டி பணத்தை பாவிக்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இன்னும் நிறைய ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. இந்த விடயங்களை நல்லாக யோசித்து உங்களுடைய பொருளாதாரத்தை ஹலாலான முறையில் அமைத்துக் கொள்ளுங்கள். பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் முதலாவது ஹலால் எது, ஹராம் எது என்று தெரிந்து அறிந்து செய்ய வேண்டும். எந்த பொருளை எல்லாம் பாவிப்பது ஹராமோ, சாப்பிடுவது ஹராமோ, குடிப்பது ஹராமோ, அவைகளை விற்பனை செய்வதும் ஹராம். பியர் குடிப்பது ஹராம் என்றால் அதை விற்பனை செய்வதும் ஹராம். சிகரெட் குடிப்பது ஹராம் என்றால் அதை விற்பனை செய்வதும் ஹராம். போதை வஸ்துகளை பாய்ப்பது ஹராம் என்றால் அதை விற்பனை செய்வதும் ஹராம். பன்றியினுடைய கொழுப்பு, ரத்தம், தோல், முடி இவைகள் கலக்கப்பட்ட சாமான்களை பாய்ப்பது ஹராம் என்றால் அதை விற்பனை செய்வதும் ஹராம். என்னுடைய கடையில் ஒரு மனிதர் தேங்காய் வாங்குகிறார். எனக்கு நல்லாக தெரியும் இந்த தேங்காய் கொண்டு போய் சிலைக்கு முன்னால் உடைக்க போறாரே. அப்படி என்றால் அவருக்கு தேங்காய் விற்பனை செய்வது ஹராம். என்னுடைய கடையில் ஒரு மனிதர் வாள் வாங்குகிறார். எனக்கு நல்லாக தெரியும் இதால யாரையாவது கொலை செய்ய போகிறார், யாருக்காவது அநியாயம் செய்ய போகிறார். அப்படி என்றால் வாளை அந்த மனிதனுக்கு விற்பனை செய்வது ஹராம். அபூதாவுது ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ இதா ஹர்ரம ஷைஅன் ஹர்ரம தமனஹு, ஏதாவது ஒன்றை அல்லாஹு தஆலா ஹராமாக்கி விட்டால் அதனால் கிடைக்கக்கூடிய பெருமதிகளையும் ஹராமாக்கி விடுவார். கனிமான சகோதரர்களே, மற்றவர்களை நொஷ்டாக்குவது, மற்ற மக்களை ஏமாற்றுவது, அவர்களை கீழே போடுவது சம்பந்தப்படுமோ அந்த பிசினஸ்கள் அனைத்துமே ஹராம் தான். இப்படியாப்பட்ட பிசினஸ்கள் பல பல பெயர்களில் அறிமுகமாக கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதங்களும் புது புது பெயர்களில் பிசினஸ்கள் அறிமுகமாக கொண்டே இருக்கிறது. உதாரணத்திற்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஸ்ரீலங்காவில் பரவலாக நடக்கக்கூடிய ஒரு பிசினஸ். எங்களுடைய பகுதிகளிலேயும் அதிகமானவர்கள் இந்த பிசினஸை செய்து கொண்டு இருந்தார்கள். இந்த பிசினஸ் கிட்டத்தட்ட 70 வருடங்களாக இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. கல்கனியாவில் வாழக்கூடிய மனிதன் தான் இந்த பிசினஸை ஆரம்பித்து வைத்தான். இதனுடைய சரியான சட்டம் என்ன தெரியுமா? சவுதி அரேபியாவுடைய மதிமாவின் இஸ்லாமி பத்வா வெளியிட்டது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஹராம். கலபுரிய தாருல் இஃப்தா அவர்களுடைய உறுதி கிதாபுகளையும் அரபு கிதாபுகளையும் இதை சம்பந்தமாக மிக விரிவாக எழுதுகிறார்கள். இந்த பிசினஸ் தடை செய்யப்பட வேண்டும், இது ஹராம். சொல்லுமா அலைகோசல் அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு மோசல் செய்வாரோ அவர் எங்களை சார்ந்தவரை கிடையாது. இந்த பிசினஸில் இருப்பது முழுக்க முழுக்க மற்றவர்களை ஏமாற்றுவது. எல்லா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்களும் ஹராம் என்று நான் சொல்லவில்லை, ஹலாலானதும் இருக்கிறது. எந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எல்லாம் மற்றவர்களை ஏமாற்றுவது, மற்றவர்களை லொஸ்டாக்குவது இல்லையோ அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஹலால். இதை உலமாக்களுடைய மஷ்ராவோடு பத்வாவோடு அமல் செய்யுங்கள். கனிமான சகோதரர்களே, பெரியவர்களே, மோசடி செய்வாரவர்களை சார்ந்தவர் கிடையாது. அது எந்த பிசினஸ் ஆக இருந்தாலும் சரி, அது எந்த பேரில் இருந்தாலும் சரி, மற்றவர்களை ஏமாற்றுவது இருக்கிறதா? அந்த பிசினஸ் அனைத்துமே ஹராம். அவர்கள் பசாருக்கு போனார்கள். ஒரு சஹாபி சாப்பாடு விட்டுக் கொண்டிருந்தார். சாப்பாடுடைய மேல் பகுதி நல்லாக இருக்கிறது, ஆனால் உள்பகுதி நனைந்திருந்தது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை போட்டு பார்த்தார்கள், உள்பகுதி நனைந்திருக்கிறது. கேட்டார்கள், என்ன இது? அந்த மனிதர் சொன்னார், யார் ரசூலல்லாஹ், மழை வந்தது, அதனால் நனைந்து விட்டது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நனைந்த பகுதியை மேலே வைத்திருக்க கூடாதா? அந்த நேரத்தில் தான் சொன்னார்கள், மண் ரஷனா, யார் எங்களுக்கு மோசடி செய்வாரோ அவர் எங்களை சார்ந்தவரே கிடையாது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுக்கல் வாங்கலை சீராக்குங்கள், இல்லை என்றால் வாழ்க்கையே நாசமாக போய்விடும். என்னுடைய மூத்தவர்கள், மூத்த உலமாக்கள் இதில் மிக கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். இவ்வளவு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வளர்த்தோடு ஆடை விற்பனை செய்யும் பொழுதே அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய ஆடு நல்ல ஒரு ஆடுதான், ஆனால் அது சாப்பிடும் பொழுது காலால் தான் எடுத்து சாப்பிடும். அந்த குறையை கூட சொல்லி விற்பனை செய்தார்கள். எனவே பிசினஸ் செய்யும் பொழுதே அந்த பொருளில் உள்ள குறைகளை மறைத்து ஏமாற்றி மோசடி செய்து விற்பனை செய்ய வேண்டாம். சரியா? அப்படி சொல்லவில்லை. அப்படி செய்வீர்கள் என்றால் சொத்து செல்வங்கள் எல்லாம் ஹராமாகிவிடும். கொடுக்கல் வாங்கல் சீராமது வரை அமல்வாதிகள் கபூல் செய்யப்பட மாட்டார்கள். தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், சதகா, தான தர்மங்கள் எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். ஒரு முசாஃபிருடைய துஆவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறார். ஒரு பிரயாணம் அத்தப்புறத்து காட்டுமிருந்தா, பிரயாணம் என்பது வேதனுடைய ஒரு பகுதி, அதனால் பிரயாணம் செய்யக்கூடிய துஆவை அல்லாஹ் தஆலா கபூல் செய்கிறார். ஆனால் சொல்லலாம், மாலை ஹோசல்லுமார்கள் ஒரு பிரயாணியை பற்றி ஞாபகப்படுத்தினார்கள். ஒரு முசாஃபிர், அவர் சாதாரண பிரயாணம் செய்யக்கூடியது அல்ல. அவருடைய தலை புரட்டி அடைந்திருக்கிறது, உடம்பை நாம் தூசி படிந்திருக்கிறது. இவர் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி, யாரோ 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 துஆ செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் உமர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹராம், உமர் ஸல்லல்லாஹு அலைஹி ஹராம், உமர் பத்துஹு ஹராம், வஃதிய பில் ஹராம், ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு துஆ. அவருடைய சாப்பாடு ஹராம், குடிப்பானம் ஹராம், ஆடை ஹராம், வஃதிய பில் ஹராம், ஹரத்தால் ஹராத்தினால் அவருடைய உடம்பு மலர்க்கப்பட்டிருக்கிறது. எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லலாம் அவர்கள் கேள்வியாக கேட்டார்கள். நோன்பு என்பது அல்லாஹு தஆலாவுக்கு மிக 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 விருப்பமான ஒரு அமல். மற்ற அமல்களில் காண்பிப்பதற்காக வேண்டி செய்யலாம், ஆனால் நோன்பை காண்பிப்பதற்காக வேண்டி செய்ய முடியாது. அல்லாஹுக்காக வேண்டி மட்டுமே செய்ய முடியுமான ஒரு அமல் தான் நோன்பு. ஆனால் சில பேருடைய நோன்பை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டார். கம்மின் சாங்கின் தைத்தலகும் சியாமிகி இல்லம் தொமம், எத்தனையோ நோன்பாளிகள் பசியோடு தாமத்தோடு இருப்பார்கள். என்றொன்றுமே அவர்களுக்கு மீதமாகாது பசியோடு தாமத்தோடு இருந்ததை தவிர. ஏன் சொல்லலாம், அலையத்தலம் இப்படி சொன்னார்கள், அறாமான முறையில் சம்பாதித்து அதனால் தகாது செய்து இத்தாரம் செய்தால் அல்லாஹு தஆலா அவருடைய நோன்பை எப்படி ஏற்றுக்கொள்வார்? கியாமத்துடைய நாளையின் சில கேள்விகளுக்கு பதில் கொடுக்காமல் மஹ்ஷருடைய மைதானத்தை விட்டு நகர்ந்து விட முடியாது. அதில் ஒரு கேள்விதான், நீ எப்படி சம்பாதித்தாய், நீ எப்படி செலவழித்தாய், நீ சம்பாதித்தது எப்படி, நீ செலவழித்தது எப்படி, இதற்கு பதில் சொல்லாமல் அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விடவே முடியாது. கரிமான சகோதரர்களே, நபிமார்களுக்கு சொன்னதையே எங்களுக்கும் சொல்கிறான், குலோ நப்பயுமா, ஹலாலான உணவை சாப்பிடுங்கள், அனுப்பும் இன்னாருடைய மகன் இன்னாரே பெயரை சொல்லி சொல்வார். உணவை கொண்டு வந்து தாருங்கள். உலகத்துடைய பசி பட்டணி நாகத்தின் மீது நாங்கள் பொறுமையாக இருப்போம், ஆனால் நரகத்தினுடைய நெருப்பின் மீது பொறுமை செய்வதற்கு எங்களுக்கு எந்த ஒரு சக்தியும் இல்லை என்று அவர்கள் சொல்வார்கள். கனிமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஹராத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய சொத்து செல்வங்களை அல்லாஹு தஆலா எங்களுடைய கண் பார்வை, ஷைத்தான் எங்களுடைய கண் பார்வைக்கு அதிகமாக காட்டுவார். ஷைத்தான் எப்பொழுதுமே பாவத்தை அலங்கரித்து காண்பிப்பார், நன்மையை குறைத்து காண்பிப்பான். ஹராமான முறையில் கிடைக்கக்கூடிய சொத்து செல்வங்களை ஷைத்தான் அதிகரித்து காண்பிப்பான். அல்லாஹு தஆலா சொல்கிறான்,
நபியே சொல்லுங்கள், ஹலாலும் ஹராமும் கெட்டதும் நல்லதும் ஒரு நாளும் சரிசமமாக
மாட்டார்.
தவறான முறையில் கிடைத்த சொத்து செல்வங்கள் உங்களுக்கு அதிகமாக விளங்கினாலும் சரியே என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். கனிமான சகோதரர்களே, தொழில் செய்ய வேண்டும், அதையும் ஹலாலாக செய்ய வேண்டும். இஸ்லாம் தொழில் செய்யுமாறு வலியுறுத்துகிறது. இஸ்லாத்துக்கும் தொழில் வியாபாரத்துக்கும் பெரும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. இஸ்லாம் வலியுறுத்துகிறது ஒவ்வொரு மனிதர்களும் தொழில் செய்ய வேண்டும். மக்களது யாசனம் கேட்கக்கூடாது. மகாக்கள் எழுதுகிறார்கள், சம்பாதிப்பதற்கு உடம்பில் தெம்பிருந்து அதற்குண்டான வழிகளும் இருந்து நான் அமல் இபாதத் செய்கிறேன், அதனால் தொழில் வியாபாரம் செய்ய மாட்டேன் என்றோ, அல்லது நான் அல்லாஹ் மீது தவக்கல் வைக்கிறேன், அதனால் நான் தொழில் வியாபாரம் செய்ய மாட்டேன் என்றோ வீட்டுக்குள் நான் தூண்டுவது, இது தவக்கல் அல்ல, இது ஹமாகத், இது மடத்தனம். மாத்திரம் எழுதுகிறார்கள், இப்படி செய்வது ஹலாலாக மாட்டாது. ஒவ்வொரு மனிதரும் பிசினஸ் செய்ய தான் வேண்டும். அல்லாஹ் தஆலா உலகத்துடைய ஒவ்வொரு விடயங்களையும் அஸ்பாபுகளோடு இணைத்து வைத்திருக்கிறார். காரணிகள், ஒரு சஹாபி ஒட்டகத்தை கட்டாமல் போனார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஏன் இது? அந்த மனிதர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ் மீது தவக்கல் வைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பல் கையதஹா வ தவக்கல் அலல்லாஹ், கட்டி வைத்து விட்டு அல்லாஹ் மீது தவக்கல் வைக்கிறார். எனக்கு பசிக்கிறது, தாகிக்கிறது, அல்லாஹ்விடத்தில் கையினு துஆ கேட்கிறேன், யா அல்லாஹ் என்னுடைய பசியை போக்கிறேன், தாகத்தை போக்கிறேன். அல்லாஹ் தஆலா ஒரு நாளும் பசியை தாகத்தை போக்க மாட்டான். பசியை தாகத்தை போக்கக்கூடிய சாப்பாடை குடிநீரை தருவான். திருமணம் ஆகாத ஒரு பெண் காபத்துல்லாஹுடைய கதவை பிடித்துக் கொண்டு, யா அல்லாஹ் எனக்கு குழந்தை பாக்கியத்தை தந்துரு என்று கேட்டால் அல்லாஹ் தஆலா ஒரு நாளும் கொடுக்க மாட்டான். இஸ்லாம் சொல்கிறதே சொந்தமாக சம்பாதித்தல், தொழில் செய்ய, தொழில் ஹலாலான முறையில் தொழிலை செய்து மக்களுக்கு மத்தியில் தலையில் நிமிர்ந்து நடந்தது. கையேந்துவதை இஸ்லாம் வெறுக்கிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் யாத்திரம் கேட்டிருந்தார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை திருப்பி அனுப்பினார்கள். வீட்டில் உள்ள சாமான்களை விற்று அதன் மூலமாக கோடாலி வாங்கி விரதங்களை சேகரித்து சம்பாதிக்குமாறு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை அனுப்பி வைத்தார்கள். இஸ்லாம் வெறுக்கிறது மற்றவர்களிடத்தில் கையேந்துவது, அது கேவலம், மிகப்பெரும் ஒரு கேவலம். உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு ஏழை மக்களை பார்த்து சொல்வார்கள், யா மஅஷரல் ஃபுகரா, ஏழைகளே, இர்ஃபஊ ரூஸகும் வத்தஹிரூ, தலை நிமிர்ந்து செல்லுங்கப்பா, தொழில் செய்த தொழில், தொழில் செய்து மக்களுக்கு மத்தியில் தலை நிமிர்ந்து செல்லுங்கள் என்று அவர்களை ஊக்குவிப்பார்கள். கனிமான சகோதரர்களை, நபிமார்கள் ரசூல்மார்கள் சஹாபாக்கள் தொழில் செய்தார்கள், ரசூல்மார்கள் நபிமார்கள் தொழில் செய்தார்கள். புகாரிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா பஅஸல்லாஹு நபியன் இல்லா ரஅல் கனம், எந்த ஒரு நபியும் ஆடு மேய்க்காமல் நபியாக வரவில்லை. எல்லா ரசூல்மார்களும் நபிமார்கள் தான். அப்படி என்றால் எல்லா ரசூல்மார்களும் எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்து விட்டுதான் நபியாகவே வந்திருக்கிறார்கள், தொழில் செய்திருக்கிறார்கள். நபி ஆதம் அலைஹி இஸ்லாம் ஒரு விவசாயி, விவசாயம் செய்தார்கள். நூஹ் அலைஹி இஸ்லாம் கான நஜ்ஜாரன், கொல்லன் தொழில் செய்தார்கள். நபி இத்ரீஸ் அலைஹி இஸ்லாம் கான கையாசன், கைய தொழில் செய்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹி இஸ்லாம் கான பஸ்தாதன், குடல் வியாபாரம் செய்தார்கள். நபி ஜக்கரியா அலைஹி இஸ்லாம் கான நஜ்ஜாரன், கொல்லன் தொழில் செய்தார்கள். நபி மூசா அலைஹி இஸ்லாம் சில ஆண்டு காலம் கூலி தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி தாவூத் அலைஹி இஸ்லாம் போர்க்கவசங்களை செய்து விற்பனை செய்வார். நபிமார்களுடைய தொழிலை அடித்துக்கொண்டே போகலாம். தொழில் செய்தார்கள் சஹாபாக்கள், தொழில் செய்தார்கள். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, பெரும் பெரும் சஹாபாக்கள் தொழில் செய்து சுயமாக வாழ்ந்தார்கள். சில சஹாபாக்கள் இருந்தார்கள் பால் வியாபாரி, எப்பதாவது ஒரு மனதை கரீப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பால் வியாபாரி. இன்னும் சில சஹாபாக்கள் இருந்தார்கள் முள்ள கொட்டக்கூடியவர்கள். இன்னும் சில சஹாபாக்கள் இருந்தார்கள் ஒட்டக வியாபாரி, குதிரை வியாபாரி, ஆடு வியாபாரி செய்தார்கள். அவர்களிடத்தில் தேன் போட்டு வருவார்கள். ஒரு நாளைக்கு ஒரு கூட்டம் பிசினஸுக்கு போகும், இன்னொரு கூட்டம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் படிப்பதற்காக இனி வரும். அடுத்த நாள், முந்தைய நாள் தொழிலுக்கு போனவர்கள் மதியத்தில் அமர்வார்கள், மற்றவர்கள் தொழிலுக்கு போவார்கள். கனிமான சகோதரர்களே, அப்துல் ரஹ்மான் மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் வருகிறார். யார் மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் வந்தாலும் எனக்கு விற்பனை செய்தார்கள். காலப்போக்கில் மதீனாவுடைய பெரும் செல்வந்தர் அப்துல் ரஹ்மான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, தொழில் செய்ய வேண்டும், அந்த தொழிலையும் ஹலாலான முறையில் செய்ய வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. தொழில் செய்ய வேண்டும், ஹலாலான தொழிலை தெரிவு செய்ய வேண்டும், அந்த ஹலாலான தொழிலையும் ஹலாலான முறையில் செய்ய வேண்டும். மோசடி செய்யாமல், பொய் பேசாமல், மற்றவர்களை ஏமாற்றாமல். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹு தஆலா எங்களுடைய தொழில் வியாபாரங்களை ஹலாலான முறையில் ஆக்கிடுவானாக, நம்முடைய கொடுக்கல் வாங்கலை சீராக்குவானாக. யாவா யாரமானே, என்னுடைய பாவங்களை மண்ணி செய்யாமலாம், தப்புள்ளவர்களை மண்ணி செய்யாமலாம், குற்றம் குறைகளை மன்னி தெரியாமலாம், நாங்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் யாருலாம், உங்களுடைய பாவங்களை மன்னி தெரியாமலாம், பெரும் பாவங்களில் இதோ நாம் தோவா செய்கிறோம் யாருலாம், எங்களுடைய சின்ன பாவங்களில் ரஹ்மத்தினால மன்னி தெரியாமலாம், பொருட்படுத்தினாதையாருலாம், நாங்கள் கயாமத்துடைய நாளையில் எந்த ஒரு பாவமும் இல்லாமல் உன்னை சந்திக்கக்கூடிய நல்லதார்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்தியாமலாம், அந்த நன்மையான விடயங்களுக்கு ஆசை ஆர்வத்தை தந்திரியாமலாம், பாவத்தின் மீது வெறுப்பை தந்திரியாமலாம், உங்களுடைய பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைத்து தெரியாமலாம், அதனால முறையில் பிசினஸ் செய்ய எங்களுக்கு தொகையை தெரியாமலாம், அதுக்குண்டான வழிகளை மிக எளிதான முறையில் ஏற்படுத்தி தந்திரியாமலாம், வட்டியிலிருந்து கடாசிலிருந்து தப்பித்து வாழக்கூடிய தன்மையை எங்களிடம் உருவாக்கியாமலாம், அதுக்குண்டான வழிகளையும் எங்களுக்கு லேசான முறையில் ஏற்படுத்தி தந்திரியாமலாம், வேற ஜனத்தில் துரதோஷம் எங்களுக்கு வாங்கி வாக்கிறியாமலாம், உங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மனு தெரியாமலாம், யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறார்கள் எங்களுடைய பெற்றோர்களில் அவர்களுடைய வாழ்க்கையின் பழக்கத்தை தெரியாமலாம், அவர்களுக்கு முகங்கமலம் இல்லாத வாழ்க்கையை கொடுத்தியாமலாம், யார் எல்லாம் யார் யாரெல்லாம் ஒப்பாத்தாக்கி விட்டார்களோ அவருடைய கபர்களை இன்று திரமாசமாக்கி வைக்கிறியாமலாம், ஜனத்தில் திருதோசி அவர்களுக்கு வாக்கி வாக்கிறியாமலாம், யார் எங்களுடைய முஸ்லீம்களுடைய பாவங்களை மண்ணு தெரியாமலாம், நான் முஸ்லீம்களை பாதுகாத்திரியாமலாம், உலகத்தில் எந்த மூல முடுக்கில் எல்லாம் என்னுடைய முஸ்லீம்கள் அநியாயம் செய்யப்படுகிறார்களோ, அழிக்கப்படுகிறார்களோ, கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த முஸ்லீம்களுக்கு உதவி செய்தியாமலாம், சரிதானவர்களுக்கு மேலான மசாஜிதுகளை பாதுகாத்தியாலாம், மதாரிஸ்களை பாதுகாத்தியாலாம், முஸ்லிம் நாடுகளை பாதுகாத்தியாலாம், உன்னுடைய பாதையில் யார் யாரெல்லாம் செலவழிக்கிறார்களோ யாரெல்லாம் அவர்களை கபோல் செய்து கொள்ளலாம், அவருடைய சொத்து செல்வங்களில் மறக்கத்தை தெரியாமலாம், உங்களுடைய பாதையில் செலவழிக்கக்கூடியவர்களே ஒரு நாளும் வீணாக்கிறாதையாலாம், அவருடைய பொருளாதாரத்தில் அபிவிருத்தி செய்தியாமலாம், அவருடைய பொருளாதாரத்தில் மேன்மைப்படுத்திக் கொண்டே இருந்தியாமலாம், அவர்கள் உன்னுடைய பாதையில் செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாவுக்கு உண்டான பயன்களை இந்த உலகத்தில் பன் மடங்காக அவர்களுக்கு காட்டியாமலாம், ஆத்திரத்திலையும் அவர்களுக்கு நன்மையில் மகரமாக்கிறாதையாலாம், யாரமானே இஹ்லாஸோடு இஸ்திக்லாஸோடு அமளி வாழ் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திரியாமலாம், தக்வாவை தந்திரியாமலாம், இவாடைய மௌத்தை தந்திரியாமலாம், கடைசி நேரத்தில் அஷ்ஹதல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஅஷ்ஹதன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு வஃபாத்தாக கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்கிறியாமலாம். ஆமீன் ஆமீன் வா ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குல் லில் கௌனி
வகுல் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். கம் ஃபீக சுரூரன் வஸலாம்.